நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது நெல்லில் ஒரு முக்கிய தொழில்நுட்பமான தெரிந்திய நெல் சாகுபடி பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் வானவராயன் வேளாண் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் அஜய்குமார் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள் நேயர்களே.
விவசாயி விவசாயி
உழவர் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எனது பெயர் முனைவர் ரா அஜய்குமார். நான் பொள்ளாச்சியில் உள்ள வானவராயர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் உளவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு திருந்திய நெல் சாகுபடி அல்லது செம்மை நெல் சாகுபடி குறித்த தொழில்நுட்பங்கள். நமக்கே தெரியும், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நெல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாக தானிய பயிராகும். வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்றில் பெய்யும் மழையை பயன்படுத்தி நாம் 3 போகத்தில் நெல் சாகுபடி செய்து வருகிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெல் சாகுபடி செய்யறதுக்கு செய்யக்கூடிய செலவு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த செலவை வந்து குறைச்சிட்டு உங்களுக்கு எப்படி வந்து மகசூல் வந்து நம்ம அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு டெக்னாலஜி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா வந்து திருந்திய நெல் சாகுபடி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது செம்மை நெல் சாகுபடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு பொதுவாகவே வந்து உங்களுக்கு தெரியும், நெல் வந்து நம்ம கல்டிவேட் சாகுபடி செய்கிறப்ப 3 வகையான ரகங்கள் இருக்குது. குறுகிய கால பருவம் ரகம், குறுகிய காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 105 டேஸ்லேருந்து 110 நாள் வரைக்கும் வரும். அதுக்கு தேவைப்படக்கூடிய விதையோட அளவு பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 கிலோ தேவை, ஒரு ஹெக்டேருக்கு 60 கிலோ தேவை. இது ஒரு ரகம். அடுத்த ரகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மத்திய கால ரகம் வாங்கும். மத்திய காலம் ரகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 120 நாட்லேருந்து 150 நாட்கள் வரைக்கும் தேவை. அதுக்கு தேவைப்படக்கூடிய விதையோட அளவு வந்து 40 கிலோ வரைக்கும் வரும். அடுத்து 3வது ரகம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீண்டகால பருவகால ரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது லாங் டேர்ம், லாங் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதில் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 180, அதாவது 180 நாட்களுக்கு அதிகமாக தான் வந்து இருக்கக்கூடிய ரகம். அதுக்கு தேவைப்படக்கூடிய விதையோட அளவு பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோ அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து நார்மலாக பயன்படுத்திட்டு வரோம், கன்வென்ஷனலாக பயன்படுத்திட்டு வரோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது விதையோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. விதையோட அளவு அதிகமாக தேவைப்படுச்சா நமக்கு பணமும் அதிகமாக வந்து நமக்கு தேவைப்படும். இதோட விதையோட அளவை குறைச்சிட்டு ஒரு 7லேருந்து ஒரு 8 வகையான டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி மகசூல் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து திருந்திய நெல் சாகுபடி அப்படிங்கிறது. இந்த திருந்திய நெல் சாகுபடியில் வந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய விதையோட அளவு பார்த்தோம் அப்படின்னா 7லிருந்து 8 கிலோ தான் ஒரு ஹெக்டேருக்கு. ஆனால் நீங்கள் நார்மலாக பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30லிருந்து 60 கிலோ வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது, புரியுதுங்களா? அதனால் வந்து விதையோட அளவு வந்து திருந்திய நெல் சாகுபடியில் 7லிருந்து 8 கிலோ நம்ம பயன்படுத்த வேண்டும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்றங்கால் அமைத்தல். நாற்றங்கால் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த முறையில் போகிறோம் அப்படின்னா நாற்றங்கள் அமைக்கணும். நாற்றங்கள் அமைக்காமல் நேரடி வந்து நெல் வந்து விதைப்பில் வந்து இந்த முறை நம்ம பயன்படுத்த முடியாது. நாற்றங்கால் வந்து அமைத்தல் எப்படின்னா வந்து இந்த நாற்றங்கள் அமைத்தலில் பாய் நர்சரி அப்படிம்பாங்க, அதாவது பாய் நாற்றங்கால் அப்படிம்பாங்க. எப்படி நாற்றங்கள் அமைக்கணும்னா நிலம் வந்து சம பரப்பில் இருக்கணும். உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ், நீர் ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நாற்றங்கள் அமைக்கிற இடத்துக்கு ரொம்ப பக்கமாகவும் வந்து இருக்கணும். நல்லா நம்ம லெவல் செஞ்சுக்கணும். லெவல் பண்ணிவிட்டு ஒரு 100 மீட்டர், அதாவது 2.5 சென்ட் அப்படிம்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாய் அல்லது ஒரு பாலித்தீன் சீட்டு வந்து சமமாக இருக்கிற அந்த 2.5 சென்ட் நிலப்பரப்பில் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாய் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நிரப்பிடுவோன்னு, அதாவது விரிச்சிடுவோன்னு. அதில் விரிச்சிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மர சட்டப்பலகை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு செவ்வக வடிவில் மர சட்டப்பலகை, அதோட நீளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டர் வந்து அகலம் இருக்கும், உங்களுக்கு ஒரு அரை மீட்டர் வந்து நீளம் இருக்கும், ஒரு 15 சென்டிமீட்டர் அதாவது 6 அடின்னு சொல்லுவோம், அதில் வந்து ஒரு உயரம் இருக்கும். புரியுதுங்களா? மர சட்டப்பலகை சமமாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பாய் மேலே நம்ம அந்த மர சட்டப்பலகையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மண் வந்து நிரப்பணும். புரியுதுங்களா? அந்த மண் நிரப்பணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த மண்ணில் விதைக்க போகிறோமோ அந்த மண்ணை நம்ம நிரப்பணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோ வந்து டைஅமோனியம் பாஸ்பேட்டு, 5 கிலோ வந்து மெருகேற்றிய தொழு உரம் போடணும். எதுக்காக வந்து டைஅமோனியம் பாஸ்பேட் நம்ம போடுறோன்னா அந்த மண் கூட கலக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு நம்ம பாய் நாற்றங்கள் பயன்படுத்துகிறப்ப வேர் வந்து நல்லா வளர்கிறதுக்கு உங்களுக்கு பாஸ்பரஸ் தேவை. புரியுதுங்களா? அதாவது மணிசத்து தேவை, நல்லா வந்து உங்களுக்கு கொழுந்தெல்லாம் நல்லா வளருக்கு தலை சத்து தேவை. இப்போ டைஅமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறப்பெல்லாம் அதில் தலை சத்து இருக்குது, மணி சத்து இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு 5 கிலோ வந்து டைஅமோனியம் பாஸ்பேட் அது கூட வந்து தொழுரம் போட்டு நல்லா கலந்து அந்த மண்ணை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மர சட்ட பலகையில் வந்து ஃபுல்லாக நிரப்பிடணும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நிரப்புறப்ப வந்து இந்த ஒரு மெத்தடத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாய் நாற்றங்கால் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? திருந்திய நெல் சாகுபடியில் பாய் நாற்றங்கால் அமைத்தல் தான் நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். இப்போ பாய் நாற்றங்கால் அமைச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம விதைக்கணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விதையோட அளவு வந்து 7 லிருந்து 8 கிலோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 8 கிலோவை வந்து விதையை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோணி பையில் கட்டிடணும். கட்டிட்டு விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பெரிலம், இது வந்து நுண்ணுயிரி உரம் அப்படின்னு சொல்லுவோம். அசோஸ்பெரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா இது ரெண்டுமே நுண்ணுயிரி உரம். இது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயிர் நோயியல் துறையில் கிடைக்கும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம், அதாவது 120 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் இதோட விலை இருக்கும். ஒரு பாக்கெட் வந்து 200 கிராம் நம்ம வந்து நெல் வந்து விதை நேர்த்தி செய்வதற்கு அசோஸ்பெரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து 600 கிராம் வேணும். 600 + 600 அதாவது 1200 கிராம். 600 கிராம் வந்து அசோஸ்பெரிலம் வேணும், 600 கிராம் பாஸ்போ பாக்டீரியா, அதாவது 3 பாக்கெட் அசோஸ்பெரிலம், 3 பாக்கெட் வந்து பாஸ்போ பாக்டீரியா, அது இரண்டும் கலந்து நம்ம விதை நிறுத்தி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து 6 பாக்கெட் அசோபாஸ் அப்படிம்போம். இது எல்லாமே நுண்ணுயிரம். 6 பாக்கெட் அப்படிங்கிறது 1200 கிலோ வரும். அதை வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கோணிப்பையில் இருக்கிற அந்த விதையை வந்து ஒரு நாள் இரவு முழுவதும் 24 மணி நேரம் வந்து அந்த விதை நிறுத்தி நம்ம செய்யணும். புரியுதுங்களா? விதை நேர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோணிப்பையை வந்து எடுத்து உங்களுக்கு நிழலில் வந்து உலர்த்திடணும். எதுக்காகனா முளை கட்டுற வரைக்கும் நம்ம உலர்த்தி வச்சிடணும். அடுத்த நாள் ஒரு 24 மணி நேரம் வச்சிடணும். இதுக்கப்புறம் முளை கட்டிய விதையினை வந்து எடுத்து பாய் நாற்றங்கள் நம்ம ஆல்ரெடி அமைச்சு வச்சுருக்கோம், அந்த பாய் நாற்றங்களில் வந்து விதைக்கணும். சமமாக வந்து விதைக்கும். புரியுதுங்களா? சமமாக விதைச்சிட்டு உங்களுக்கு தண்ணி வந்து எப்படி நாற்றங்கால் விடணும்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து ரோஸ் கேன் அப்படிம்போம். புரியுதுங்களா? ரொம்ப வந்து தண்ணியெலாம் அதிகமாக விடாமல் ரொம்பவும் வந்து லேசாக விடக்கூடாது. அதாவது சமமாக வந்து ஈரப்பதம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து ரோஸ் கேனை எடுத்துகிட்டு அதில் வந்து சமமாக வந்து தண்ணி வந்து நம்ம விட்டுட்டே இருக்கணும். புரியுதுங்களா? பொதுவாக வந்து எந்த ஒரு நாற்றங்கால் கன்வென்ஷனல் மெத்தட் நார்மலாக பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுகியகால ரகத்துக்கு உங்களுக்கு 18 நாள்லேருந்து 21 நாள் போவோம். மீடியமான ரகம் அதாவது மீடியம் டியூரேசிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 20 லிருந்து 25 நாள் வரைக்கும் நம்ம போவோம். நீண்டகால ரகத்துக்கு கிட்டத்தட்ட 25 லிருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம போவோம். ஆனால் திருந்திய நெல் சாகுபடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 - 15 நாள் நம்ம எடுத்து நட ஆரம்பிச்சிருவோம். புரியுதுங்களா? அதனால் பாய் நாற்றங்காலில் 14 நாள் வந்து வரைக்கும் தான் வந்து நம்ம நாற்றங்கால் வந்து வச்சுருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நேராக நம்ம ஃபீல்டுக்கு போயிடலாம் விதைக்கிறதுக்கு. விதைக்கிறப்ப வந்து டிரான்ஸ்பிளான்டிங் வந்து பண்ணுறப்ப நடவு நடுறப்ப எந்த மாதிரி நடவுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கயிறு வச்சு நடத்தலாம். புரியுதுங்களா? கயிறை வச்சு வந்து நம்ம நடவு நடுறப்ப எந்த மாதிரி நடவுனா வந்து சதுர வடிவ நடவும்பாங்க. புரியுதுங்களா? ஆங்கிலத்தில் வந்து ஸ்கொயர் பிளான்டிங் அப்படிம்பாங்க. சதுர வடிவ நடவு தான் வந்து திருந்திய நெல் சாகுபடிக்கு மிகவும் பொருத்தமான முறை. அதாவது லைன் பிடிச்சிட்டு சதுரமாக வந்து நம்ம நடவுணும். அது நடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நெல் அதாவது தூறு மட்டும் தான் நம்ம வைக்கணும். புரியுதுங்களா? ரெண்டோ மூணோவெலாம் வந்து வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரு நாற்று மட்டும் தான் வந்து ஒரு தூருக்கு வந்து ஒரு நாற்று மட்டும் தான் நம்ம வைக்கணும். புரியுங்க, ரெண்டோ மூணோ நம்ம வைக்கக்கூடாது, ஒரு நாற்று மட்டும்தான் வந்து வைக்கணும். அதுக்கான இடைவெளிகள் பார்த்தேன் அப்படின்னா வந்து அதாவது 25 சென்டிமீட்டர் வந்து இடைவெளி வந்து இருக்கணும், 25 சென்டிமீட்டர் அகலம் வந்து இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கு 25 சென்டிமீட்டர் வந்து இடைவெளி இருக்கணும். ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இல்லை இருக்கிற இடைவெளி வந்து 25 சென்டிமீட்டர் அப்படிம்போம், புரியுதுங்களா? 25 x 25 அப்படி இல்லைனா வந்து 10 x 10 அங்குலம் அப்படிம்போம், புரியுதுங்களா? அங்குலம் அப்படிங்கிறது இன்ச் அப்படிம்பாங்க. நம்ம வந்து 10 x 10 அங்குலமில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 25 x 25 சென்டிமீட்டர் வந்து இடைவெளியில் வந்து நம்ம நாற்று வந்து நட்டுறணும், புரியுதுங்களா? நாற்று வந்து நட்டுட்டோம், அதாவது ஒரு நாற்று மட்டும்தான் நடணும், சதுர வடிவில் வந்து நடணும். 25 x 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் தான் நடவணும். அந்த 25ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கு இருக்க இடைவெளி 25, இன்னொரு 25 அப்படிங்கிறது ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் இருக்க இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்து நட்டாச்சு. நட்டதுக்கப்புறம் வந்து பாசன முறை, அதாவது தண்ணி வந்து நமக்கு எப்படி விழணும். தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடவும் நட்ட 15 to 20 நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஹேர் லைன் கிராக் அப்படிம்பாங்க, அதாவது மயிர்கோடு விரிசல். உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி வந்து நம்ம மயிர் இருக்குல்ல, முடி இருக்குல்ல, அந்த முடியை வந்து லைட்டாக வச்சு எப்படி ஒரு கோடு வந்து விரிசலாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு விரிசல் வந்து இருக்கும். அந்த விரிசல் தான் நமக்கு இண்டிகேஷன் பண்ணும். அந்த விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக தண்ணி கட்டணும்னு அர்த்தம். அப்போ தண்ணி நம்ம எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் தண்ணி, அதாவது 2.5 சென்டிமீட்டர் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம 15 to 20 நாட்கள், அதாவது தூர் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து 2.5 சென்டிமீட்டர் 1 இன்ச் அளவு தண்ணி இருக்க மாதிரி நம்ம பாசன முறை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து தூர் கட்டிய பின்பு ஒரு 15 to 20 நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கும் பருவம் வரைக்கும் நமக்கு 5 சென்டிமீட்டர், அதாவது 2 இன்ச்சு வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம பாசன முறையில் வந்து பயன்படுத்திக்கணும், புரியுதுங்களா? இதுக்கப்புறம் வந்து களை வந்து எப்படி எடுக்கலாம். இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில் நார்மலாக வந்து நம்ம ஒரு தூருக்கு வந்து ஒரு நெல் நாற்று வந்து நட்டுருக்குறோம். நட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இருந்து 10 நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு கேப் ஃபில்லிங் பண்ணணும், அதாவது ஏதாவது நாற்றுகள் வந்து சரியாக முளைக்காத பட்சத்தில், ஏதாவது நாற்று வந்து இறந்து விடும் பட்சத்தில் அந்த இடைவெளியை வந்து உங்களுக்கு 7 to 10 நாளைக்குள்ளே வந்து நம்ம கேப் ஃபில்லிங் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அந்த 10 to 15 நாளைக்குள்ளே வந்து களை எடுக்கணும். களை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து கோணம் களை எடுப்பான் கருவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பழக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் வந்து எல்லா வேளாண் அலுவலகத்துலேயும் வந்து வச்சுருக்கிறாங்க கோணம் களை எடுப்பான் கருவின்னு சொல்லிட்டு. அந்த கருவியை வந்து எடுத்து அந்த களைப்பானை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து ஏன்னா நம்ம வந்து 25 x 25 சென்டிமீட்டர் வந்து இடைவெளி விட்டுருக்குறோம், அதனால் எல்லா இடைவெளியிலையும் வந்து அந்த களைப்பான் வந்து முன்னும் பின்னாலும் வந்து போய் வரக்கூடிய தன்மை உண்டு அதுக்கு. அதனால் முன்னாடியும் பின்னாடியும் வந்து போய் நல்லா வந்து உங்களுக்கு நம்ம மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறங்காட்டி என்னாகும் அப்படின்னா எந்த ஒரு களைகளும் வளரக்கூடிய தன்மை வந்து அந்த இடத்துல வராது, களை வளர்ந்தாலும் வந்து இறந்துடும். இன்னொன்று வந்து மண்ணில் வந்து முன்னாடி முன்புறமும் பின்புறமும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறங்காட்டி உங்களுக்கு அந்த தூர்கள் பிடிக்கக்கூடிய சக்தி அதிகமாகுது, ஏன்னா அதுக்கு தேவையான வந்து உங்களுக்கு இடைவெளி, அதாவது ஏரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு, ஓகே, அதுக்கு தேவையான காற்று ஏர் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைச்சி தூர்கள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, புரியுதுங்களா? கோணம் களையெடுப்பான் கருவி வந்து பயன்படுத்தல். இது இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக வந்து லேபர், அதாவது வேலையாட்கள் வச்சு நம்ம களையெல்லாம் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 to 40 வேலையாட்கள் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து தேவை, 2 முறை வந்து நீங்கள் களை எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து இப்போ வேலையாட்கள் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும். ஒவ்வொரு வேலையாட்களும் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு 400 வந்து கேட்பாங்க அமௌண்ட்டு. ஸோ அப்படி அமௌண்ட் வந்து கேட்குறப்ப வந்து அது நம்மளால் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதுனா வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 2 லேபரோ 3 லேபரோ வந்து வச்சு அந்த களை எடுப்பான் கோணம் வீடர் பயன்படுத்தி நம்ம களையில் வந்து எடுத்துடலாம், புரியுதுங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உரம் மேலாண்மை. உரம் வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு? நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலை வண்ண அட்டை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆங்கிலத்தில் வந்து லீஃப் கலர் சார்ட் அப்படிம்பாங்க, புரியுதுங்களா? லீஃப் கலர் சார்ட் அப்படிங்கிறது தமிழில் இலை வண்ண அட்டை. அந்த இலை வண்ண அட்டையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு குறியீடு இருக்கும், அதாவது நெல்லோட இலையோட கலர். இப்போ மஞ்சள் கலரில் ரொம்ப மஞ்சையாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தனி குறியீடு இருக்கும், லைட் கலர் பச்சையாக இருந்தால் அதுக்கு தனி ஒரு குறியீடு இருக்கும், டார்க் கலர் பச்சையாக இருந்தால் அதுக்கு தனி ஒரு குறியீடு இருக்கும், புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி மார்னிங், அதாவது வெளிய காலையில் அல்லது வந்து ஈவினிங் வந்து நம்ம நிலத்துக்கு போய் நம்மளோட அந்த இலை வண்ண அட்டையை வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 10 பக்கம் வந்து வச்சு பார்த்துட்டு இலையோட வண்ணம் எந்த மாதிரி இருக்குது, ஓ வந்து பச்சை கலர் இருக்குது, எடுத்துக்காட்டாக வந்து பச்சை கலர் இருக்குது அப்படின்னா அந்த பச்சை கலர் வச்சு பார்த்தோன்னா அதுக்கும் தனி குறியீடு இருக்கும். அந்த குறியீடை வந்து பயன்படுத்தி அதுக்கு தேவையான தலை சத்தியை நம்ம வந்து விடலாம். மெயினாக வந்து இது எதுக்காக வந்து பயன்படுத்தினோன்னா நெற்பயிருக்கு இருக்கக்கூடிய தலை சத்தியை வந்து எவ்வளோ அளவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பயன்படுத்திருக்காத இளையவன அட்டையை பயன்படுத்திக்கலாம். அந்த இளையவன அட்டையை பயன்படுத்தி இந்த அளவுக்கு வந்து தலைச்சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதிகமாக நம்ம இளையவன அட்டை மூலயமா வந்து தலைச்சத்தை வந்து கொடுத்துக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்மலாக பயன்படுத்துகிறப்ப திருந்தி நெல் சாகுபடியில் போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5000 கிலோ வந்து மண்புழு உரம் வந்து அப்ளை பண்ணணும். இது இல்லாமல் 12500 கிலோ வந்து மெருகூட்டிய தொழு உரம், புரியுதுங்களா? இது வந்து அடிஷ்னலாக வந்து நமக்கு நிலத்துக்கு வந்து கொடுக்குறப்போ நம்ம நினைக்கிறத விட அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு மகசூல் வந்து எடுக்கலாம், புரியுதுங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். விதையோட அளவு, உங்களுக்கு நாற்றங்கள் எந்த மாதிரி நாற்றங்கள் அமைக்கணும், எப்படி வந்து விதைக்கணும், என்ன இடைவெளியில் வந்து விதைக்கணும், தண்ணி எப்படி வந்து நம்ம கட்டணும், களைகள் வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த களைகளை வந்து எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், அதாவது களை எப்படி வந்து நம்ம எடுக்கணும், இன்னொன்று வந்து எப்படி வந்து உர மேலாண்மை வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்கிற ஒரு 9 வகையான தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து திருந்திய நெல் சாகுபடியில் வந்து பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக நம்ம மகசூல் வந்து அதிகமாகி நமக்கு வந்து லாபம் வந்து பெற முடியும். இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
நேயர்களே, இதுவரை நெல்லின் திருந்திய சாகுபடி தொழில்நுட்பம் பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
விவசாயி விவசாயி.